ஐநா மன்றத்தில் தற்பொழுது இந்த வாரத்தில் எதிர்வரும் வாரத்தில் இலங்கை தொடர்பான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடக்க இருக்கும் பின்னணியில் சர்வதேச மட்டத்திலான அழுத்தங்கள் இந்த தீர்மானத்தின் தொடர் நடவடிக்கைகள் குறித்து வெளிப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இங்கே பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் ஹேக் வந்து ஒரு யோசனை சொல்லியிருக்கார். சியாரா லியோன்ல நடந்த மாதிரியான போருக்கு பிந்தைய காலகட்டத்திலான உண்மை கண்டறிதல் மற்றும் பொறுப்பு கூறும் நடவடிக்கைகள் இலங்கையிலும் மேற்கொள்ளப்படுறது தான் வந்து நீடிக்கத்தக்க அமைதிக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சியாரா லியோன் மாடல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த மாடலை இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இப்போ நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகளை வச்சு பார்த்தா முதல் கட்டமாக உள்ள ஒரு நடவடிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத நிலைமையில் இருக்கிறது. முதல் கட்டமாக என்னவென்றால், ஒரு இலங்கை அரசாங்கத்தின் தரப்பில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்க கூடும் என்ற ஒரு அந்த அளவுக்குள்ளான ஒரு உண்மையை அப்படி நடந்திருக்கலாம் என்று கருதும் வகையில கூட இலங்கை அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை. இதுவரைக்கும் என்ன சொல்கிறாங்கள் என்றால், இது இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் எதுவுமே நடக்கவில்லை, இது ஜோடிக்கப்பட்டது. இலங்கை தமிழர்கள், வெளிநாட்டுகள் இருக்கிற இலங்கை தமிழர்களும் சரி, மற்ற நாடுகளும் சரி, இது ஜோடிக்கின்ற என்றுதான் கருதுகிறார்கள். சோ உண்மையிலேயே சியரோன் ஒரு மாடல் வர வேண்டும், உண்மை கண்டறிய வேண்டும், அதன்படி ஜஸ்டிஸ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், தர முடியும் என்று உள்ள ஒரு மாடல் தான் ஒரு ஒரு அப்ரோப்ரியேட் மாடல். ஆனால் இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த அளவுக்கு இந்த மாடல் வர வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து எந்த அளவுக்கு போர்ஸ்ஃபுல்லா எடுக்க முடியும், அதற்கு சில மற்ற நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும், குறிப்பாக இந்தியாவும் ஒத்துழைக்க வேண்டும். இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து இன்னும் ஒரு டெஃபினட்டாக குறித்த நிர்ணயிக்க கூடிய அளவிலான நிலைப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறது, தட்டு தடுமாறிதான் இருக்கிறது. சோ உண்மையிலேயே உண்மை கண்டறியப்பட வேண்டும், அதற்கு வந்து இலங்கை அரசாங்கத்திடம் கொடுத்தால் அது நடக்காது. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஒரு ஸ்பான்சர் பண்ற அளவிலான ஒரு பெரிய அளவிலான ஒரு உண்மை கண்டறியும் ஒரு முயற்சி நடந்தால் இந்த மாதிரிப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அண்ட் எல்லாம் வர்றதுக்கு வந்து அமைதியும் அதற்கு உள்ளான ஒரு சாத்திய கூறாக அமையும். பட் முதல் கட்டமே இன்னும் வந்து நடக்குமா என்று ஒரு சந்தேகத்துடன் இருக்கிறோம்.
இதில் நீங்கள் குறிப்பிடும் இந்தியாவினுடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க?
இந்தியா இரண்டு முறை ஓட்டளித்திருக்கிறது.
அதாவது ஐநா மன்றத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவளித்து ஏற்கனவே இந்தியா ரெண்டு முறை வாக்களித்ததை சொல்றீங்க. இப்போ அடுத்த வாரம் நடக்க இருக்கும் அந்த வாக்கெடுப்பில் இந்தியாவுடைய நிலைப்பாடு அணுகுமுறை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
இந்தியாவுடைய நிலைமையில் ஒரு நிலையில் ஒரு மாற்றம் வர சாத்தியமில்லை, அது ஓட்டு அளிக்கும் என்றுதான் கருதப்படுகிறோம். இந்த ஐநா மன்றத்தில் வருகின்ற அடுத்த வாரம் வருகின்ற வாக்களிப்பில் இந்தியா பங்கேற்கும், அந்த இந்தியா ரெசல்யூஷனுக்கு சாதகமாக வாக்களிக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் வந்து இந்தியா வாக்களித்து விட்டு தனியா இருந்தால் ஒன்றும் நடக்க போறதில்லை. இந்தியா ஒரு இதர விட வாக்களிப்பை விட மற்ற ஒரு சில விஷயங்கள் வந்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
என்ன மாதிரி விஷயங்களில் இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
அதில் இந்தியா வந்து ஆக்டிவா வந்து சொல்லணும். வந்து வந்து இந்தியா எந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரி ரெசல்யூஷனை வந்து டைல்யூட் முன்னாடி பண்ண மாதிரி டைல்யூட் பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு ஒரு எஃபெக்டிவான ரெசல்யூஷன் வர்றதுக்கு இந்தியா வந்து முதல்ல வந்து பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். மறைமுகமாக இல்லாவிட்டாலும் சரி, நேரடியாக நாம் இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு சிக்னலை, ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை அனுப்பும். இதுவரைக்கும் இந்தியா பட்டுப்படாமல் இரண்டு முறை ஓட்டு எடுத்திருக்கிறார்கள். இனி வந்து ஒரு இந்த மாதிரிப்பட்ட சியரோன் உள்ள மாடல் வர வேண்டும் என்றால் இந்தியா ஒரு இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான நாடு, பெரிய நாடாக இருக்கும் வகையில் இந்தியா சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக வந்து இந்தியா சில விஷயங்களை அஜெண்டா செட் பண்ண வேண்டும். மெதுவாக வந்து ஓட்டளித்து விட்டு ஒரு வருடம் எதுவும் பேசாமல் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தால் இதனால் வந்து எந்த விதமான ஒரு இம்பாக்ட், ஒரு ஒரு இந்தியா ஒரு ஃபேக்டர் ஆகவே தெரியாது. ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஓட்டளித்து விட்டு தனியாக இருந்தால் அது ஒண்ணு சரியாகாது. சோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்து இந்தியாவுடைய நிலையில் ஓட்டளிப்பதை விட ஒரு மற்ற கட்டத்திற்கு இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்தியாவில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் இந்த வருகின்ற தேர்தலில் வருமேயானால் சில மாற்றங்கள் வர வாய்ப்பு உள்ளது. பட் ஐநா சபையில் வந்து ஓட்டு நடக்கும் போது இங்கே எலெக்ஷன் சம்பந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க வேளையில் எந்த அளவுக்கு இந்தியா தன்னை ஒரு மாற்று கருத்தோடுகளை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பது சரியில்லை. ஆனால் ஓட்டளிப்பது ஓரளவுக்கு சம்பவங்களை வைத்து பார்த்தால் இது ஓரளவுக்கு இந்தியா ஓட்டளிக்கிறதுக்கு ஒரு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதே தான் சொல்ல முடியும்.
உங்களுடைய பார்வையில் இந்தியா குறிப்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தால் இலங்கையில் நீங்கள் உங்களை போன்றவர்கள் விரும்பும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்க பாக்குறீங்க?
ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ஒரு ஆக்டிவா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், சில அஜெண்டாக்களை செட் பண்ண வேண்டும். உண்மை கண்டறியும் விஷயத்தில் அதில் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை என்று தன்னை ஒரு அன்ஆம்பிகுவஸா ஒரு டெஃபினட்டா வந்து இதை தன்னை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போதைக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு பட்டும் படாமல் தானே இருக்கிறது. ஓட்டை போட்டுட்டு வந்து தேர்ந்ததுக்கு பிறகு வந்து நடக்கிற விஷயங்களை பத்தி இந்தியா ஒரு பட்டும் படாம ஒரு தன்னை நேரடியாகவும் முழு மனசோடும் ஈடுபடுத்திக் கொள்ளாத அளவில் தானே இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் இந்தியா தரப்பில் அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரிகளிடம் பேசும்போது தாங்கள் அழுத்தம் கொடுப்பதாகத்தானே வெளிப்படையாக சொல்லி வருகிறார்கள். இலங்கை அரசு தாங்கள் கொடுக்கும் அழுத்தத்திற்கு பதில் கொடுப்பதில்லை, மதிப்பதில்லை அப்படின்னு தானே இந்திய அரசு தரப்பில் அரசியல்வாதிகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க.
உலக அளவில் உண்மை கண்டறியும் முயற்சிக்கு இந்தியா நிறைய அகேஷன் நிறைய ஒரு சில விஷயம் ஒரே ஒரு சில சமயங்களில் தான் அதை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு அழுத்தம் கொடுக்கிறது என்னவென்றால் பொலிட்டிக்கல் சொல்யூஷன், அரசியல் தீர்வு வர வேண்டும், மற்ற சில உரிமைகள் இப்பொழுது பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. நேரடியாக நடந்த சம்பவங்களை அதில் என்ன நடந்தது அதனுடைய உண்மையை கண்டறிய வேண்டும் என்று இந்தியா வந்து வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேசுறதில்லை. அதனால் இப்ப பிரச்சனை என்னவென்றால் ஐநா சபையில் என்ன நடக்கிறது, ஐநா சபையில் என்ன நடக்கிறது என்றால் என்ன நடந்தது அதனுடைய உண்மை என்ன, அந்த நடத்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவில் தான் இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. பட் இந்தியாவோட பொசிஷன் அதுலயே வந்து ஒரு ஆம்பிகுவஸ், ஒரு கிளியரான ஒரு நிலைப்பாடை இந்தியா இன்னும் கரெக்டா எடுத்து இதுதான் செய்யப்பட வேண்டும், இதுதான் இந்த வெஸ்டர்ன் நாடுகள் இந்த ரெசல்யூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் செய்யப்பட வேண்டும் என்று இந்தியா வந்து வெளிப்படையாக அழுத்தமாக பேசி இருக்கிறதா என்பது தெரியவில்லை. மற்ற சில விஷயங்கள் பேசுகிறார்கள், அரசியல் தீர்வு வர வேண்டும் என்றுதான் ஒரு பெரிய முழக்கத்தை இந்தியா வந்து வெளிப்படையாகவும் உள்தரவாகவும் பேசியிருக்கிறது. பட் அக்கௌண்டபிள், தி இஷ்யூ ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அந்த இந்த கடைசி கட்ட போரில் நடந்த மனிதாபிமான இந்த அத்திமீறல் சம்பவங்களை பற்றி இந்தியா அதிகமாக அழுத்தம் கொடுத்ததா என்று தெரியவில்லை. ஸோ
சரி, நீங்க
வெளிப்படையாக இந்தியா சில விஷயங்கள் எடுத்து பேசினால்தான் வந்து அந்த ரெசல்யூஷன் அந்த மாதிரிப்பட்ட இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்க்கு வந்து பிராந்திய நாடுகளிடம் இருந்து இந்தியாவோட முக்கியமாக இந்தியாவுடைய சப்போர்ட் இருக்கிறது என்று ஒரு செய்தியை அனுப்ப முடியும்.
உங்களுடைய பார்வையில் இந்திய மத்திய ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டால் இந்தியாவினுடைய அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படக்கூடும்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி மாதிரியான மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க?
இதுவரைக்கும் வந்து கடந்த 5 வருடங்களாக வந்து போர் முடிந்து ஒரு 5 வருடங்களாக வந்து என்ன நடக்கிறது என்றால் இந்தியா ஒரு ஃபர்ம் பொசிஷன், ஒரு தன்னிச்சையாக தன்னுடைய ஒரு இது நல்லது எது கெட்டது என்று இலங்கை அரசாங்கத்திடையும் பேசி ஒரு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஒரு வீக்கான ஒரு பொசிஷன், ஒரு பாலிசியை தான் கடைபிடித்தது. ஒரு அந்த வீக் பாலிசி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இங்க அரசியலையே பார்க்க போனால் காங்கிரஸுடைய கூட்டணி வராது என்று தான் எல்லாரும் பேசிக்கிறார்கள் பரவலாக. ஒரு இது அப்படியா, காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசாங்கம் வறுமையானால் வந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வர ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ 5 வருடங்களாக இந்தியாவுடைய தெற்காசிய பாலிசி கொள்கையில் வந்து அந்த மாதிரிப்பட்ட நிலை மாறும் ஒரு இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து இலங்கை அரசாங்கம் இப்பொழுது தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்தியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா அதற்காக அழுத்தம் கொடுக்கும், அதனால் வந்து சில இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் மாறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இது அணுகுமுறையை பொறுத்துதான் அமையும். ஒரு பெரிய நாடு, ஒரு வலிமை மிக்க நாடு வந்து ஒரு வலிமை இல்லாத மாதிரி நடக்குமேனால் வந்து அண்டை நாடு இலங்கை அரசும் வந்து தட்டி கழித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அந்த நிலை மாறுவதற்கு வருகின்ற அரசாங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கமாக இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக சில மாற்றங்கள் வர சான்சஸ் இருக்கிறது.
ஆனால் நீங்கள் சொல்லும் அந்த மாற்று அரசுக்கு நரேந்திர மோடி போன்ற ஒருவர் தலைமை ஏற்கும் ஒரு சூழல் உருவானால், நரேந்திர மோடி மீதான குஜராத் பிரச்சனையில் தொடர்பில் அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களையே இலங்கை சுட்டிக்காட்டி பகிரங்கமாக வந்து உங்களுடைய சொந்த நாட்டில் நடந்த விஷயங்களுக்கு முதலில் நீங்கள் பொறுப்பு கூறுங்கள், அதற்கு பிறகு எங்கள் நாட்டில் நடந்த விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பு கூறுவதை பற்றி எங்ககிட்ட பேசலாம்னு பதிலடியை கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையாக போகும் அப்படின்னு ஒரு விமர்சனமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா?
இல்லை, அந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் வந்து இலங்கையிலிருந்து வர வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் வந்து அதை வந்து எளிதாக வந்து கவுண்டர் பண்ண முடியும். ஏனென்றால் இந்தியாவுடைய அரசியல் சட்டமும் சரி, அரசியல் இங்க உள்ள ஜுடிஷியரி இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்க்க போனா வந்து இப்போ நரேந்திர மோடியுடைய விஷயங்கள் வந்து இந்த கோர்ட்லயே இருக்கிறது. ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்கிறது. சோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிது. இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய குஜராத்தில் நடந்த அந்த அந்த பிரச்சனைக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் பார்க்கும்போது வந்து இலங்கையிலே அது கூட ஒரு 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 இன்டர்னல் ப்ராசஸே ஒன்றும் இல்லையே, அதற்கான அந்த மாதிரிப்பட்ட ஒரு சான்ஸே இல்லையே. ஸோ நாளைக்கு வந்து இந்தியாவுடைய ஜுடிஷியரி வந்து நரேந்திர மோடியை வந்து இவர் தவறு செய்திருக்கிறார், இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் அதை வழங்க முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்சஸ் இங்க இருக்குது. பட் இலங்கை அரசாங்கம் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கட்டும். நாளைக்கு வந்து இந்த இலங்கை ராஜபக்ஷ அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் எவரும் தவறு செய்யவில்லை, ஒரு கிரெடிபிளான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா முதல்ல? அதனால தானே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து சொல்றாங்க வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிஷன் இன்வெஸ்டிகேஷன் கிரெடிபிள் இன்வெஸ்டிகேஷன் வர வேண்டும் என்று, சரியா? சோ அந்த மாதிரிப்பட்ட அரசியல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இலங்கையில் வந்தாலும் சரி, அதை வந்து இந்தியா பயங்கரமாக செவிசாக்க போகிறது இல்லை. இன்னும் ஒன்று வந்து மோடி வந்து அப்படி பிரதமர் ஆனாலும் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது ஒரு எலெக்ஷன் ஒரு பேஸ் பண்ணி வந்த டிசிஷன். வந்து இவர் வந்து தானே பிரைம் மினிஸ்டராகவும் இவருடைய மக்கள் அவருக்கு ஓட்டு எடுத்திருக்காங்க வந்தால் சில ப்ராசஸ் வந்து வழியா தான் அவர் வருகிறார். இது வந்து அத்தாரிட்டேரியன் சிஸ்டம், இது டிமோக்ரசி. சோ எனிவே அந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் வந்து ரொம்ப செல்லுபடி ஆகாது.